இனிமேல் நான் வரப்போது நல்ல வழிபாடு எப்படி செய்ய வேண்டும், வழிபாடு செய்கிற முறையை நமக்கு உணர்த்துகிறார். அந்த வழிபாடு என்பதும் வினைதான், நல்வினை, சிவ நல்வினை, சிவ புண்ணியம். அந்த சிவ நல்வினையை எப்படி செய்ய வேண்டும், அந்த சிவ வழிபாட்டிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு முதலிலே மன தூய்மை இன்றியமையாது, மனம் தூயதாக இருக்க வேண்டும். அந்த தூய உள்ளத்தோடு செய்கிற வழிபாடுதான் நமக்கு உரிய பயனை தரும். எனவே மனம் தூய்மைப்பட வேண்டுமானால் என்ன, அதற்கு என்ன வழி என்றால், அந்த திருக்குறளிலே சொல்லப்பட்ட அந்த அறங்களையெல்லாம் நாம் முதலிலே கடைபிடிக்க வேண்டும். ஆமா, யோகத்துல அந்த யோக முறையிலே எண்வகை உறுப்புகளிலே முதல் இரண்டு இயமம் நியமம் என்பன. இயமம் என்றால் நூல்களிலே விளக்கப்பட்டவற்றை செய்யாமை, நூல்களிலே விளக்கப்பட்டவற்றை தவிர்க்க வேண்டும். நியமம் என்றால் விதிக்கப்பட்டவற்றை கை கொள்ள வேண்டும், விளக்கியன ஒழிக்க வேண்டும், விதித்தனவற்றை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் பொது அறம் எனப்படும். சைவத்தில் இதுதான் பொது அறம். ஆக வாழ்க்கையை ஒரு நல்ல நெறியிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். அது அடிப்படையான அறம், பொது அறம். அந்த அறத்தை, பொது அறத்திலே நின்றுதான் சிறப்பு அறமாகிய வழிபாட்டை செய்ய வேண்டும். சிறப்பு அறம், வழிபாடு என்பது சிறப்பு அறம். இந்த அறவழியிலே நிற்றல் பொது அறம். இந்த இரண்டையும் வற்புறுத்துகிறார். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வணங்கல், வாய்மை, அழுக்கிலா துறவு, அடக்கம், அறிவோடு அரிச்சித்தல், ஆதி இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணி அறங்கள். எல்லாம் தொகுத்து முதலிலே தருகிறார். ஒழுக்கம், ஒழுக்கம் என்றார் உயர்ந்தோர் சென்ற வழியிலே ஒழுகுதல், நல்ல வழியிலே ஒழுகுதல், ஒழுக்கம். அன்பு, எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும், அன்பு எல்லாரிடத்திலும். அருள், பிற உயிர்களிடத்திலே கொள்ளுகிற இரக்கம், அருள் என்பது இரக்கம். அன்புக்கும் அருளுக்கும் என்ன தொடர்பு, அன்புக்கும் அருளுக்கும்? ஆமா, அன்பு ஈன் அருள் என்னும் அன்பு ஈன் குழவி. எது குழவி, எது தாய்? அன்புதான் தாய், அன்பு ஆகிய தாய். அது ஈன்ற குழந்தைதான் அருள். அன்பிலே நின்று அருளாக மலர வேண்டும். அன்புக்கும் அருளுக்கும் என்ன வேறுபாடு என்றால், அன்பு என்பது தொடர்புடையவர்களிடத்திலே செல்லுவது, அன்பு தொடர்பு உடையார் மாட்டு செல்லுவது. அருள் என்பது தொடர்பு இல்லாதவர்களிடத்திலும் செல்லுவது அருள். அது அன்பு, அருள். ஆசாரம், தமது குடியிலே அந்த மரபாக பின்பற்றி வருகிற ஆசாரங்களை கடைபிடித்தல், முன்னோர் கடைபிடித்தவற்றை மேற்கொள்ளுதல் ஆசாரம். உபசாரம், உபசாரம் என்பது அவரவருக்கு உரிய மதிப்போ மதிப்பை அளிக்க வேண்டும், அவரவருக்கு தர வேண்டிய மதிப்பை தர வேண்டும். உறவு, எல்லாரிடத்திலும் நட்பு பாராட்டுதல், உறவு. எனவே யாரிடத்திலும் பகைமை கொள்ளாது நட்பு பாராட்ட வேண்டும். உறவு, உபசாரம், உறவு. அடுத்து சீலம். சீலம் என்றால் தூய்மை. ஆமா, மன தூய்மை, சீலம். தவம், தவம் என்றால் அந்த நோன்பு, நோன்பு நோற்றல், நோன்புகள் குடும்பத்திலே இல்லறத்துல இருந்து செய்கிற நோன்பு தெரியுங்கள, விரதம் தான். தானம், தானம் என்பது நல்ல வழியிலே ஈட்டிய பொருளை உயர்ந்தோருக்கு கொடுத்தல். நல்லோ நல்ல வழியிலே ஈட்டியவற்றை உயர்ந்தோருக்கு உவகையோடு கொடுக்க வேண்டும், உவகையோடு கொடுக்க வேண்டும், அது தானம். வந்தித்தல், பெரியோர்களை, மூத்தோர்களை வணங்குதல், மூத்தோர்களை கும்பிடுதல், மூத்தோர்களை கண்டால் கும்பிடுதல், வந்தித்தல், வணங்குதல், தலையினாலே வணங்குதல், தலைதாழ்த்தி வணங்குதல், அர்ச்சித்தல், அந்த பெரியோர்களுக்கு வழிபாடு, வழிபாடு செய்தல். ஆம், இன்மைதானே வருது. வந்தித்தல், வணங்கல், வாய்மை, அர்ச்சிக்கிறா கூட்டமும். ஆமா, வாய்மை என்றால் வாயினாலே உண்மை பேசுதல், வாயினாலே உண்மை பேசுதல், அதுதான் வாய்மை. வாய்மை என்றாலே வாயினால் வருகிற சொற்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அடுத்து அழுக்கில்லா துறவு, அந்த அடைமொழி கொடுக்கிறார் முக்கியமாக. அழுக்கில்லாத துறவு, வெறும் புறத்துறவு மட்டுமல்ல, அழுக்கு இல்லாத துறவு. இங்கே துறவு என்றால் குடும்பத்தில் இருந்து என்ன துறவு, குடும்பத்தில் இருந்து கொண்டு அவாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக விட வேண்டும், ஆசைகளை சிறிது சிறிதாக நீக்கிக் கொள்ள வேண்டும். ஆக இறைவன் மீது அந்த வழிபாட்டிலே விருப்பம் கூட கூட இங்க வழிபாட்டில், இங்க உலக பொருள்களிலே ஆசை தானாக குறையும். வழிபாடு உண்மையாக இருக்குமானால் உலக நாட்டம் குறையும். துறவு, அடக்கம், அடக்கம் பணிவுடைமை, அறிவு, நாம் பெற்ற கல்வி கேள்விகளால் நல்லது எது தீயது எது என்று பகுத்து அறிந்து கொள்ள வேண்டும். அறிவு, நல்லன தீயவற்றை பகுத்து அறிந்து கொள்ள. அர்ச்சித்தல், வழிபாடு. ஆதி, முதலியவை, இதோடு முடிந்துவிடவில்லை, இன்னும் முதலியவை, இன்னும் பிற நற்செயல்கள், இவைதான் இழுக்கில்லாத அறங்களானால். இத்தகைய நற்செயல்களை ஒருவர் கடைபிடித்தால் இறங்குவான், இறங்குவான்னு இறைவன், எல்லா உயிர்களிடத்திலும் இறக்கமுடைய இறைவன் பணி அறங்கள், அவன் பணித்த அறங்களாகும் இவையெல்லாம், இறைவன் இட்ட பணிகளாக அமையும். இது பொது அறம். இந்த அறத்தை கடைபிடித்து மனதை தூய்மைப்படுத்தி பிறகு சிறப்பு அறமாகிய வழிபாட்டிலே நிற்க வேண்டும். அடுத்த பாட்டிலே அதை சொல்லுகிறார், சிறப்பு அறத்தை அடுத்த பாட்டிலே சொல்லுகிறார். மனம் அது நினைய, வாக்கு வழுத்த, மந்திரங்கள் சொல்ல, இனமலர் கையில் கொண்டு இச்சித்த தெய்வம் போற்றி, சினம் முதல் அகற்றி வாழும் செயல் அறம். அதுதான் சிறப்பு அறம், மனம் அது நினைய. ஆக மனம் வெளியே செல்லாமல் இங்கே பெருமான், பெருமானுடைய நினைவாகவே இருக்க வேண்டும் வழிபாட்டிலே. இந்த இவர் பட்டினத்தார் சொல்லியிருக்கிறார் அல்லவா, கையொன்று செய்ய, மெய்யொன்று நாட, கருத்து ஒன்று என்ன, பொய்யொன்று சிந்தை என, அப்படி ஒரு பாட்டே இருக்கு. ஆக அவையெல்லாம் வழிபாடு அல்ல. இப்படியெல்லாம் செய்கின்ற பூஜையை எவ்வாறு கொள்வாய் அப்படிங்கிறார், எவ்வாறு கொள்வாய் கட்சி ஏகம்பணி. எனவே அந்த முறையிலே மனமானது ஒன்றுபட வேண்டும், வழிபாட்டிலே ஒன்றுபட வேண்டும், புறத்திலே செல்லாமல். மனம் அது நினைய, அவனையே நினைக்க, வாக்கு வழுத்த, வாக்கினால் வாயினால் இறைவனை போற்றி, போற்றுதல், இறைவனுடைய புகழ்களை எடுத்துச் சொல்ல வேண்டும், திருமுறைகளை பாடுதல், வழுத்த, மந்திரங்கள் சொல்ல, மந்திரங்களை உச்சரித்து இன மலர் கையில் கொண்டு இச்சித்த தெய்வம் போற்று. சிவபெருமானை போற்றின்னு சொல்லலாம், இச்சித்த தெய்வம். உங்களுக்கு எந்த தெய்வம் விருப்பமோ அந்த விருப்பம், அந்த தெய்வத்தை வழிபடுங்கள். இது முதலாவது அடி, இது தொடக்க நிலை. தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்கு சொன்னது இதே முடிவு அல்ல. தொடக்க நிலையில அதுதான், தாங்கள் விரும்பிய தெய்வத்தை வழிபட்டு வழிபட்டு பிறகு மெய்யான உண்மையான நிலைத்த செம்பொருளாக இருப்பது சிவபெருமான் ஒருவனே, அவன்தான் மெய்ப்பொருள் என்ற அறிவு பின்னாலே தான் வரும், முதல்லே வந்து விடாது. சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம் என்பது பின்னாலே வருவது. எனவே முதலிலே பல தெய்வங்களை வணங்கி பிறகு அவற்றை விடுத்து ஒரு தெய்வ கோட்பாட்டுக்கு வர வேண்டும். எனவே இச்சித்த தெய்வம் போற்றி சினம் முதல் அகற்றி, முதல் பாட்டிலே சொன்னார் அல்லவா, முதல் பாட்டிலே உடன்பாடாக சொன்னார். இங்கே சினம் என்பது அன்புக்கு நேர்மாறு, பிறகு ஒவ்வொன்றாக அப்படி இது எதிர்மறையை வைத்துக் கொள்ள வேண்டும். சினம் முதல் அகற்றி வாழும் செயல், இப்படி செய்கிற வழிபாடுதான் அறம், சிறப்பு அறம். சிறப்பு அறமானால் யாருக்கும் உணமுறு தெய்வம். ஆக எல்லா தெய்வங்களிடமாகவும் முன்னின்று அந்த வழிபாட்டை ஏற்பது சிவபெருமான் தான். இச்சித்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த இடத்திலே அந்த வழிபாட்டை ஏற்பவர் சிவபெருமான். முனம் ஒரு தெய்வம், முன்னின்று ஏற்கின்ற கடவுள், எங்கும் செயற்கு முன்னிலையாம் அன்றே. அடுத்த பாட்டு எல்லாரும் தெரிந்திருப்பீர்கள். அடுத்த பாட்டு யாதொரு தெய்வம் கொண்டீர், யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார்தாம் வரும். எனவே சிறு தெய்வ வழிபாடு வேண்டுமா வேண்டாமா, கூடுமா கூடாதா, சிறு தெய்வங்களை பிற தெய்வங்களை வணங்குதல். ஆக பிற தெய்வங்கள் எல்லாம் சிவபெருமானுடைய அடியார்கள், பிற தெய்வங்கள் எல்லாம் சிவபெருமானுக்குரிய, சிவபெருமானை வழிபடுகின்றவள்தானே. திருமால் ஆயன் போன்றவர்கள் எல்லாம் சிவனுடைய அடியார், சிவன் அடியார்கள். எனவே அடியார்களை நாம் வணங்குவது ஒன்றும் தவறில்லை, ஆனால் அவர்களை முழு முதலாக நினைக்கக்கூடாது. முழு முதற் கடவுளாக நினைக்காமல் வழிபடலாம். முழு முதற் பெருமான் சிவபெருமானே, அந்த உறுதியிலே நாம் பிறழாமல் நின்று வழிபடுவதிலே குற்றமில்லை என்பது அருள்நதி சிவத்தினுடைய கருத்து. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார்தாம் வருவர். அந்த தெய்வங்கள் எப்படிப்பட்டவை, மற்ற அத்தெய்வங்கள் அவர்களும் உயிர்களே, நம்மை போன்ற உயிர்கள்தான். பிற தெய்வங்கள் அனைத்துமே உயிரினத்தார், மற்ற அத்தெய்வங்கள் வேதனைப்படும், இறக்கும் பிறக்கும். அந்த தெய்வங்களுக்கும் இன்ப துன்பங்கள் உண்டு, இறப்பு பிறப்பு உண்டு. இந்த இதுல அருணகிரி அந்தாதி என்ற நூலில் திருவண்ணாமலை அருணகிரி அந்தாதியில சொல்லுகிறார், எல்லார் இறப்பும் பிறப்பும், எல்லார் இறப்பும் பிறப்பும் இயற்பாவலர்தம் சொல்லால் தெளிந்தோம். எல்லா தெய்வங்களினுடைய இறந்த கதை பிறந்த கதையெல்லாம் புராணங்களிலே நாம் அறிந்திருக்கிறோம். எல்லார் பிறப்பும் இறப்பும் இயல் பாவலர்தம் சொல்லால் தெளிந்தோம் சோமே சோனேஷா. இல்லில் பிறந்த கதையும் கேளேன், சிவபெருமான் ஒரு வீட்டிலே பிறந்தார் என்று ஒரு கதையாவது இருக்கிறதா? இல்லில் பிறந்த கதையும் கேளேன், பேருலகில் வாழ்ந்து உண்டு இறந்த கதையும் கேட்டிலே என்று பாடுகிறாராக. இறப்பு பிறப்பு இல்லாத ஒரே பொருள் சிவம்தான், எனவே அதுதான் முழு முதற் பொருள் என்ற தெளிவு சைவர்களுக்கு வர வேண்டும். எனவே பிற தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல் வினையும் செய்யும். ஆதலால் இவை இலாதான், இவை இல்லாத பெருமான் அறிந்து அருள் செய்வன். உயிர்கள் செய்கின்ற அந்த வழிபாட்டை அறிந்து அருள் செய்கின்றான். எனவே பிற தெய்வங்களை வழிபட்டாலும் அந்த தெய்வங்களின் இடமாக இருந்து அந்த வழிபாட்டை ஏற்று அருள் புரிகிறான். அடுத்த பாட்டில் இதன் தொடர்ச்சியாக, இங்கு நாம் சிலர்க்கு பூசை இயற்றினால் இவர்களோ வந்து அங்கு வான் தருவார். இங்கு இந்த உலகத்துல நாம் சிலர்க்கு, சிலர் என்பது இந்த இடத்துல பெரியவர்களுக்கு, சில பெரியோர்களுக்கு பூசை வழிபாடெல்லாம் செய்தால் இவர்களா வந்து நமக்கு உரிய அந்த வழிபாட்டினுடைய பயனை தருவார்கள். இவர்களோ வந்து அங்கு வான்னா இங்க பயன், வான் தருவார், வழிபாட்டுக்குரிய பயனை தருவார். அன்றே அது அவர்கள் வந்து பயனளிக்க மாட்டார்கள். அதுபோலத்தான் பிற தெய்வங்களை வழிபட்டால் அவர்கள் வந்து பயனை அளிக்க மாட்டார்கள். ஆக இங்கு நாம் பெரியவர்களுக்கு என்ன வழிபாடு செய்தாலும் அவர்கள் அந்த பயனை தர தகுதி இல்லாதவர்கள். அதே போல தெய்வங்களை வழிபட்டாலும் அவர்கள் அந்த பயனை அளிக்க மாட்டார்கள். அன்றே அத்தெய்வம் அத்தனைக்கான், அத்தெய்வங்கள் அந்த அளவுக்கு தான், அத்தெய்வம் அத்தனைக்கான். ஆக எங்கும் வாழ் தெய்வமெல்லாம் இறைவன் ஆணையினால் நிற்பது. எங்கும் உள்ள அந்த எல்லா தெய்வங்களும் இறைவனுடைய ஆணையினாலேதான் அந்த நிலையிலே நிற்கிறார்கள். இறைவன் ஆணையினால் நிற்பது. அங்கு நாம் செய்யும் செய்திக்கு, அந்த தெய்வங்களை வழிபடுகின்ற செயலுக்கு ஆணை வைப்பால் அளிப்பன். தன்னுடைய சக்தியினாலே, தன்னுடைய சக்தியினாலேதான் பயனை அளிக்கின்றான் இறைவன். ஆக எப்படி பாடுகிறார் அருள்நந்தி சிவம் அடுத்த பாட்டில், காண்பவன் சிவனே. ஆக எல்லாருடைய வழிபாடுகளையும் அறிகின்றவன் சிவபெருமான் ஒருவன்தான். காண்பவன் சிவனேயானால் அவனடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம். அந்த பெருமானுடைய திருவடிக்கு அன்பு செய்வதுதான் மாண்பு அறம், சிறந்த அறமாகும். மாண்பு அறம் என்றால் அதுதான் சிறந்த அறம். அரன்றன் பாதம் மறந்து செய் அறங்களெல்லாம் வீண் செயல். எப்படி சொல்லுகிறார், வீண் செயல் பிற வழிபாடெல்லாம். அரன்றன் பாதம், சிவபெருமானுடைய திருவடிகளை மறந்து சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக நினைக்காமல் மறந்து செய்கின்ற எவ்வளவு பெரிய அறங்களானாலும் அது வீண் செயல், பயனற்றவை. இறைவன் சொன்ன விதி அறம். எனவே இறைவன் தான் அருளிய நூல்களிலே விதித்திருக்கிறானே, அவன் அருளிய நூல்களையவை வேதங்கள், ஆகமங்கள், அவற்றிலே விதித்தவற்றை செய்வதுதான் அறம். இறைவன் சொன்ன விதி அறம், அதுதான் பொது அறம். விருப்பொன்று இல்லான் இறைவன், இறைவன் விருப்பு ஒன்று இல்லான். பூண்டனன் உயிர்களிடத்திலே அன்பு பூண்டவன் வேண்டல் செய்யும். அவன் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான் என்றால், நாம் செய்கின்ற வழிபாடு, நாம் செய்கின்ற வழிபாடு அவனுக்கு உவகையை தருவது, அவனுக்கு பிரியமானது அடியவர்கள் செய்கின்ற வழிபாடு. வேண்டுதல்னா விரும்புதல், வேண்டுதல் விரும்புதல். அவன் விரும்புதல் செய்வது பூசனை. அந்த வேண்டல் செய்யும் பூசனை புரிந்து கொள்ளே, அதனை நீ செய்வாயாக. இப்படி அறிவுரை சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆக எங்கே வினையை சொல்ல தொடங்கியவர் அடுத்த பாட்டுல, தாவர சங்கமங்கள் எனும் இரண்டு உருவில் நின்று இறைவன் இருக்கின்ற இடங்கள் இரண்டு, ஒன்று தாவரம், இன்னொன்று சங்கமம். தாவரம் என்றால் நிலையானவை, இடம் பெயராதவை, அதாவது திருக்கோயிலே உள்ள திருவுருவங்கள், அவையெல்லாம் தாவரம் எனப்படும். இப்ப நாம தாவரம் இருக்குல்ல, அது ஒரே ஒரே இடத்துல தானே நிக்க, நம்ம போல நடக்குமா? அதனாலதான் தாவரம்னு பேரு, ஒரே இடத்திலே நிற்பவை தாவரம். சங்கமம் என்றால் இயங்குகின்ற அடியாறு, இயங்குகிற அடியாறு தாவர சங்கமங்கள். எனவே அந்த திருக்கோயிலில் உள்ள திருவுருவங்களிலும் அடியார்களிடத்திலும் இறைவன் சிறப்பாக எழுந்தருளி இருக்கிறான். தாவர சங்கமங்கள் எனும் இரண்டு உருவில் நின்று மாபரன் பூசை கொண்டு, எனவே அவர்களுக்கு நாம் வழிபாடு செய்தால் அந்த வழிபாட்டினை இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் விரும்பி. மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைப்பன். எனவே சிவ வழிபாடு, சிவனடியார் வழிபாடு இவையெல்லாம் சைவத்திலே இன்றியமையாதவை. சிவனடியார்களை சிவனாகவே கொண்டு வழிபடுதல் நம்முடைய பெரியபுராணமே இதற்கு இலக்கியமாக விளங்குகிறது. சிவ வழிபாட்டுல ரொம்ப அழுந்தி நின்றவர்கள் யாரு? பெரிய புராணத்துல சிவ வழிபாட்டுல ஊன்றி நின்றவர்கள் யாராரு? கண்ணப்ப நாயனார். சரி, வேற காரைக்கால் அம்மா, எல்லாரும் சொல்லிருங்க. அதான் குரு, லிங்க, சங்கமம், இந்த மூன்று இடங்களிலே வழிபட்டவர்கள் பெரிய புராண அடியார்கள். குரு, லிங்கம், சங்கமம். அந்த இவர் அறிவாழ்த்தாயர், அதான் அறிவாழ்த்தாயர்னு பிரிச்சு சொல்லணும். அறிவாழ்த்தாயர்னு என்ன புரியுது? அறிவாள் தாயர், அவர் இயற்பெயர் தாயனா தாயர். அந்த அறிவாளாலே அவர் அவருடைய வழிபாடு என்ன? நாள்தோறும் பெருமானுக்கு நிவேதனம் படைத்தல். ஒரு நாள் அந்த நிவேதனத்தை எடுத்துக்கொண்டு செல்கிற போது என்ன கால் இடறி அந்த பொருள்கள் எல்லாம் சிந்திவிட்டன. அப்போது அவர் எவ்வளவு துடி துடிக்கிறார்! அது பெருமான் பசியோடு இருப்பாரே, நான் வாழ்ந்து பயனில்லை என்று தன்னுடைய கழுத்தையே அறுத்து கொள்ள துணிவாரானால் அவர் எந்த அளவுக்கு அந்த வழிபாட்டிலே நின்றார் என்று நான் உணர முடிகிறது. எனவே அப்படிப்பட்ட உறுதிப்பாடு, மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைப்பன். ஆதலால் நீ பரன் தன்னை நெஞ்சில் நினைவையேல் நிறைந்த பூசை, அதுதான் நிறைவான பூசை. நிறைவான வழிபாடு என்பது என்ன? இறைவனை நெஞ்சிலே நிறுத்தி வழிபடுவது. மற்றவையெல்லாம் குறைபாடு உடைய வழிபாடு. நீ பரன் தன்னை நெஞ்சில் நிறுத்தி நினைவையேல் அதுதான் நிறைந்த பூசை. ஆதலால் ஆய் பரம்பொருளை நாளும் அரிச்சி நாளும் வழிபடுவாயாக அன்பு செய்தே. இப்படி அந்த திருமுறைகளினுடைய அந்த சாரமான கருத்துக்களையெல்லாம் இங்கே அருள்நந்தி சிவம் இங்கே நமக்கு தருகிறார். திருமுறைகளினுடைய சாரம் இது வெறும் சாத்திர நூல் கூட அல்ல, தோத்திர நூலாகவும் கூட இருக்கு. இந்த பகுதிகள் எல்லாம் தோத்திர பகுதிகள். பரம்பொருளை நாளும் அர்ச்சினி அன்பு செய்தே. அடுத்த பாட்டுல அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும். ஆக சிவபெருமானுடைய திருவடிக்கு அன்பு உடையவர்கள் என்ன பாவம் செய்தாலும் அது புண்ணியமாகிறது. அதே போல அடுத்த அடியில பரநடிக்கு அன்பிலாதார் என்ன புண்ணியம் செய்தாலும் பாவமாகும், புண்ணியம் பாவமாகும். அதற்கு எடுத்துக்காட்டுக்களை தருகிறார். இதற்கு உதாரணம் வேண்டுமா? வரமுடை தக்கன், அவன் தக்கன் பரநடிக்கு அன்பில்லாதவன், ஆனால் செய்ததே மிகச்சிறந்த வேள்வி. ஆனால் அது என்னவாயிற்று? வரமுடை தக்கன் செய்த அன்பில்லாத அந்த தக்கன் செய்த மாவேள்வி தீமையாயிற்று அவனுக்கு. அந்த தலையை இழந்தான், ஆட்டுத்தலையை பெற்றான் என்று கதை. மாவேள்வி தீமையாகி இவன் தேவர்களிலே உயர்ந்தவன் தக்கன், ஆனால் மனிதர்களிலே ஒருவனாகிய சண்டேஸ்வரர் நரரினில் மனிதராக வந்த பாலன், அவனும் சிறு பிள்ளை பாலன் செய்த பாதகம். என்ன பாதகம் செய்தார்? ஆமா, தந்தையினுடைய காலையே துணித்தாரே, அந்த பாதகம் நன்மையாயித்து. இதை மாணிக்கவாசர் சொல்லுகிறார் அல்லவா, பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். பாதகமே சோறுனா பயனாயிற்று அவருக்கு. பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். அடுத்து மறைகள் வேதங்கள் ஈசன் சொல். மறைகள் ஈசன் சொல், இறைவன் அருளியவை. அச்சொல் வழி வாரா உயிரை, அந்த வழியிலே அறவழியிலே செல்லாத உயிர்களை, அச்சொல் வழி வாரா உயிரை வைக்கும் சிறைகள்தான் நிறையம். நிறையம்னா நரகம், நரக உலகம் என்பது அதற்காகத்தான் வைக்கப்பட்டுள்ளது. உயிரை வைக்கும் சிறைகள் மா நிறையம். பிறகு இட்ட பணி செய்வோர், இறைவன் இட்ட இறைவனுக்கு பணி செய்கின்ற அடியார்கள், செல்வத்தோடும் உறையும் இடங்கள் மாபதிகள் ஊர்கள் எவை என்றால் கும்பர் உலகங்கள், தேவர் உலகங்கள், யோனிக்கெல்லாம் உயிர்களுக்கெல்லாம் இறைவன் ஆணையினால் இன்பத் துன்பங்கள் இயைவதாகும். இறைவனுடைய ஆற்றலினாலே இன்பத் துன்பங்கள் வந்து இயைகின்றன. இப்போ முன்னாலே சொன்ன ஓமை என்ன? அந்த தாய் தந்தையரை சொன்னார் அல்லவா, அதே போல இங்க இன்னொரு ஓமை அரசன். இறைவனை அரசனோடு ஒப்பிடுகிறார். அரசன் தனது ஆட்சியிலே அடங்கி நல்ல வழியில் ஒழுகுகின்றவர்களுக்கு சிறப்பு செய்கின்றான், தீமை புரிந்தவர்களை சிறையிலே அடைத்து தண்டிக்கின்றான். அந்த முறையிலேதான் உயிர்களை இறைவன் செய்கின்றான். ஆணையால் அவனி மன்னன் நாட்டை ஆளுகிற அரசன் அறுமறை முறை செய்யாரை, அந்த மறையின் வழியிலே நடக்காதவர்களை ஆணையின் தண்டம் செய்தும் அவர்களை தண்டித்தும் அருஞ்சிறையிட்டும் வைப்பன். எதற்கு? அவர்களை திருத்துவதற்காக. ஆணையின் வழி செல்வோருக்கு என்ன செய்கிறான்? ஆணையின் வழி செல்வோருக்கு அரும்பதி ஊர்களை வழங்குகிறான், செல்வம் இவற்றையெல்லாம் நல்கி ஆணையும் வைப்பன். அவர்களுக்கு ஆட்சி உரிமை கூட தருகிறான், சில பகுதிகளை ஆளும்படியாக வைக்கின்றான், ஆணையும் வைப்பன். எங்கும் ஆணையே ஆணையே காண். என்ன பொருள் ஆணையே ஆணையே காண் என்றால், அரசனுடைய ஆணை போலத்தான் இறைவனுடைய ஆணை. ஒரு ஆணை அரசனுக்குரியது, இன்னொன்று இறைவன். இறைவனுடைய ஆணை எப்படிப்பட்டது என்றால் அது அரசனுடைய ஆணை போன்றது. ஆமா, அடுத்த பாட்டுல அரசனும் செய்வது ஈசன் அருள் வழி. அரசனுடைய செயலும் இறைவனுடைய அருள் வழியிலேதான். அரசனும் செய்வது ஈசன் அருள் வழி, அரும் பாவங்கள் தரையுளோர் செய்யின் குற்றங்கள் பாவத்தை செய்தால் தீய தண்டலில் வைத்து தண்டத்து உரை செய்து தீர்ப்பன். அவர்களுடைய பாவங்களை குற்றங்களை நீக்குகிறான் தண்டித்து. பின்பு சொல்வழி நடப்பர் தூயோர் நிறையமும் சேரார். அதாவது மனிதர்கள் செய்த குற்றங்களை அரசர்கள் தண்டிப்பதன் மூலமாக அங்க பின்னாலே நரகத்திலே போய் துன்பப்பட வேண்டியதை இங்கே பட்டுவிடுகிறார்கள். எனவே அவர்கள் நிறையமும் சேரார். அந்த நிறையம் முன் நீர்மை ஈதா என்று இப்படி அந்த அரசனுடைய செயலையும் இறைவனுடைய செயலையும் ஒப்பு காட்டி சொல்லுகிறார். அதே கருத்து அடுத்த பாட்டுல அருளினால் உரைத்த நூலின் வழி வாராது அதன்மம் செய்தால் அந்த இறைவன் சொன்ன நூல்களிலே காட்டிய வழியிலே வாராது அதன்மம் செய்யின் இருள் உலாம் நிறைய துன்பத்தி இட்டு இரும் பாவம் தீர்ப்பன். அவர்களுடைய அந்த குற்றத்தை தீர்க்கிறான். எல்லாம் வந்த கருத்துக்கள் தான். பொருளுலாம் அது ஒரு முறைக்கு இருமுறை மும்முறை சொன்னா தானே உங்க ஆமா காதல ஏறும். அதனால அப்படிதான் ஆசிரியர்கள் அப்படித்தான் நடத்த வேண்டும். ஒரு முறை சொல்லி போய்விடக்கூடாது, மாணவர்களுக்கு விளங்காது இல்லையா. எனவே பல முறை எடுத்து சொன்னால் தான் மாணவர்கள் புரிந்து கொள்வார். அந்த முறையில பொருள் உலாம் சொர்க்கமாதி போகத்தால் புண்ணியம் தீர்ப்பன். அந்த சொர்க்கலோகத்திலே நல்லவர்களை அனுப்பி அவர்கள் செய்த புண்ணியத்தை தீர்க்கிறான். பாவத்தையும் தீர்க்கிறான், புண்ணியத்தையும் தீர்க்கிறான். அதையும் புண்ணியத்தை தீர்க்க வேண்டும். புண்ணியமும் பிறவிக்கு காரணமாகும். எனவே ரெண்டும் பிறவிக்கு காரணம், பாவம் புண்ணியம் இரண்டும். ரெண்டும் விலங்கு தான், ரெண்டும் தலைகள் தான். இரும்பு விலங்கு ஒண்ணு, இன்னொன்று பொன் விலங்கு. எந்த விலங்கு என்றால் என்ன? போகத்தால் புண்ணியம் தீர்ப்பன். மருள் உலாம் மலங்கள் தீர்க்கும் மருந்து இவை. மருந்து இவை எவை? மலங்களை குற்றங்களை தீர்க்கின்ற மருந்து என்று சொல்லுகிறார். எவற்றை? அதாவது உயிர்களுடைய வினைக்கு ஏற்ப தருகின்ற இன்ப துன்பங்கள். இன்ப துன்பங்கள் இரண்டும், இன்பம் துன்பம், அவைதான் மலங்களை தீர்க்கின்ற மருந்து. மருள் உலாம் மலங்கள் தீர்க்கும் மருந்து இவை. அப்புறம் மருந்து என்றால் வைத்தியன் யாரு? நாதன். வைத்தியன் நாதன். மருந்தாகவும் இருப்பான் வைத்தியன். ரெண்டும் ஒண்ணுதான், மருந்துமாகவும் அது இடம் நோக்கி கொள்ள வேண்டும். சில இடத்துல இறைவனை மருந்து என்று சொல்லுவார்கள், சில இடத்துல மருத்துவன் என்றும் வரும். ஒன்னும் முரண்பாடு இல்லை. இனி அந்த அரசன் ஓமை அடுத்து இறைவனை மருத்துவரோடு ஒப்பிடுகிறார். மருத்துவனோடு, மருத்துவன் அந்தந்த நோயாளியினுடைய நோயினுடைய தன்மையை அறிந்து பலவிதமான மருந்துகளை கொடுத்து, நல்ல மருந்து, கசப்பு மருந்து, அறுவை சிகிச்சை இவற்றையெல்லாம் செய்து அந்த நோயை தீர்க்கிறான். அதே போல இறைவனும் அந்தந்த உயிர்களுடைய அந்த மல குற்றங்களுக்கு ஏற்ப வெவ்வேறு விதங்களிலே அதனை தீர்க்கின்றான். மருத்துவன் உரைத்த நூலின் வழி வரின். அந்த மருத்துவ நூலிலே சொல்லப்பட்ட முறையிலே நாம் நடந்தால் பிணிகள் வாரா. யார் நடக்கிறார்கள்? பிணிகள் வாரா, வருத்திடும் பிணிகள் தப்பினால். அதற்கு மாறாக நடந்தால் பிணிகள் வருத்திடும். தப்பிய வழியும், அதாவது தவறாக நாம் நடந்த போதிலும் செய்ய திருத்தினன் மருந்து. அந்த மருத்துவர் அதற்கு என்று மருந்தினை அளித்து திருத்துவர். செய்யாது அந்த மருந்து கொடுத்து தீர்க்காமல் வேறு முறைகளிலும் மருத்துவர் நோயை தீர்ப்பார். மருந்து கொடுக்காமல் வேறு முறை என்ன? செய்யாது உறும் பிணி சென்றும் தீர்ப்பன். அதாவது வேற வழிகள். அந்த அந்த இந்த பிராயச்சித்தம்ங்கிறாங்க இல்லையா, பிராயச்சித்தம். ஆமா, அப்புறம் இந்த கோயிலுக்கு என்ன ஆமா பரிகாரம் செய்ய வேண்டும், அவையெல்லாம் மருந்து இல்லாமலே தீர்க்கின்ற முறைகள். அதான் செய்யாது உறும்பிணி சென்றும் தீர்ப்பன். உரைத்த நூல் சிவனும் இன்னே இன்னேன இவ்வாறுதான் இறைவனும் உறுங்கண்மம் ஊட்டி தீர்ப்பன். அடுத்த பாட்டோட முடியுது இந்த பகுதி. இந்த பகுதினா என்ன தொடருது இந்த வைத்தியர் கருத்து, இதோட அடுத்த பாட்டோட முடியுது. மண்ணுளே சில வியாதி சில நோய்களை எப்படி தீர்க்கிறான் மருத்துவன்? மண்ணுளே சில வியாதி மருத்துவன் அறுத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும். சில நோய்களை அவ்வளவு எளிமையாக அறுத்தியோடு, அறுத்தியோடுனா அன்போடு, அறுத்தினா அன்பு, அந்த நோயாளி மேல் வைத்த கருணையோடு. இந்த காலத்துல அதெல்லாம் பார்க்கறது இல்ல, இந்த காலத்துல பணத்தை தான் பார்க்கிறாங்க. அறுத்தியோடு பார்க்க வேண்டும். மருத்துவன் அறுத்தியோடும் திண்ணமாய் அறுத்து, கையெல்லாம் நடுங்க கூடாது, திண்ணமாய் உறுதியாக. மருத்துவரைக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் அல்லவா? திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும். இது ஒரு வகை நோய்கள், நோய்களுக்கு. சில நோயெல்லாம் கண்ணிய கட்டி பாலும் கலந்து உடன் கொடுத்து தீர்க்க, நல்ல இனிப்பு மருந்து. கண்ணிய கட்டி, கருப்பை கட்டி, வெள்ளக்கட்டி, பால் இவற்றையெல்லாம் கலந்து உடன் கொடுத்து தீர்ப்பன். அண்ணலும் அதுபோல இன்பத் துன்பம் அறுத்தியே வினை அறுப்பன். எனவே நமக்கு வருகிற துன்பங்களை கண்டு நாம் எப்படி கொள்ள வேண்டும் துன்பங்களை?